السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين. وقال النبي عليه الصلاة والسلام: ما من إنسان قد قتل عصفورا فما فوقها إلا سأل الله عنها يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் கூடுதலாக நல்ல அமல்களில் ஈடுபடணும், வணக்கங்களில் ஈடுபடணும், குரானை ஓதணும் என்றெல்லாம் ரொம்ப ஆசையோட ஆர்வத்தோட ரமதானுடைய மாதத்தை கடந்த காலங்களில் நாம் சந்தித்திருக்கிறோம். அவைகள் எல்லாத்திற்கும் ரொம்ப மாற்றமாக இந்த வருடத்துடைய ரமதான் நாம் அடையும் பொழுதே பெரிய கவலையோட, பெரிய யோசனையோட, எப்படி ரமதானுடைய மாதத்தை நாங்கள் எப்படி அடைவோம், நோன்புகளை பிடிக்கலுமா, தராவியாக தொழிலுமா, கயாமுள்ளையில் எங்களால் கலந்து கொள்ளேலுமா, பெரிய ஒரு பதட்டத்தோடு தான் இந்த வருடத்துடைய ரமதானை நாம் அடைந்திருக்கிறோம். இதற்குரிய மிக முக்கியமான காரணம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சென்ற மாதம் நடந்த அந்த பயங்கரமான மிருகத்தனமான ஒரு தாக்குதல். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நேரத்தில் ரொம்ப நேரமும் இல்லை, நான் சுருக்கமாக முடிக்க வேண்டும். இந்த பயங்கரமான தாக்குதல், அவர்கள் இறந்து விட்டார்கள் அல்லது செத்து விட்டார்கள், ஆனால் அதன் மூலமாக இந்த நாட்டுடைய 22 லட்சம் இஸ்லாமியர்கள் வெட்கி தலை குனிய வைத்துட்டு போயிட்டாங்க. அதோட மாத்திரமல்ல, பல நூற்றுக்கணக்கானவர்களுடைய உயிர்களை பறித்ததோட மட்டுமல்ல, அதைவிட கடைசியில் அவங்க பேசினாங்களே ஒரு கிளிப் ஒன்று, அந்த பேசிட்டு, அதாவது நாங்கள் ஷஹீதாக போறோம், எங்களோட இன்னும் 6 சுஹதாக்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் சொர்க்கலோகத்து போக போறோம், எங்களை ஹௌருலீன்கள் வரவேற்க இருக்கிறாங்க, இத்தனை ஹௌருலீன்கள் எங்களோட சேர்ந்து வாழ போறாங்கன்ற பேசியிருந்தாங்களே, இது அதை விட பயங்கரம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நேரத்தில் முதலாவது நாங்கள் விளங்கணும், இவர்கள் செய்த இந்த தற்கொலை தாக்குதல் இருக்கிறது, இது சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல. எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப மனித நேயம் உள்ள மார்க்கம். எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல மனித நேயம் இருக்குதுன்றா, சேவலை கூட திட்டாதீங்க. நபி அவர்களுடைய ஹதீஸ், லா தஸுப்புதீக் ஃபைன்னஹு யூகிது லிஸ்ஸலா, சேவைய நீங்க திட்டாதீங்க, சேவலை ஏசாதீங்க, ஏன்னா அந்த சேவல் உங்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்குகிறது. மிருகங்கள்ல நீங்க குதிரையில ஒட்டகங்கள்ல ஏறி ரொம்ப நேரமா பிரயாணம் செய்யுங்க, ஆனா அதுல உட்கார்ந்து கொண்டு ரொம்ப நேரமா பேசாதீங்க. லா தஜாலு துஹூர தவாபிக்கும் மனாபில், உங்களுடைய மிருகங்களுடைய முதுகுகளை மிம்பர் மேடைகளாக ஆக்கி கொள்ளாதீங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் மிருகத்துக்கு கூட சிரமம் ஏற்படுவதை விரும்பல்ல, சேவலை கூட திட்டுவதை விரும்பல்ல. ஒரு எறும்பு கடித்ததற்காக முழு எறும்பு கூட்டை அழித்ததை கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்டித்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு மனித நேயம் உள்ள மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். எப்பொழுது ஒருவர் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கின்றாரோ அதே அடிப்படையில மனிதர்கள் மீது அன்பு வரணும், இரக்கம் வரணும், கருணை வரணும். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அடிக்கடி என்ன சொல்லப்படுது, முழு உலகத்திற்கு ரஹ்மத், முழு உலகத்திற்கு அருள். நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாதவர்களுக்கும் அருள், நபி அவர்களுக்கு தீங்கு கொடுத்தவர்களுக்கும் அருள், நபி அவர்களை கொலை செய்தவர்களுடைய ஹிதாயத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்றால், இந்த அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அன்பும் கருணையும் இரக்கமும் இருந்திருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு இஸ்லாத்துல மனிதநேயமும் அன்பும் கருணையும் இருக்க இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொண்டு தானே இவர்கள் தாக்கினார்கள். அதனால சொல்லுவாங்க, பயங்கரவாதத்திற்கு தீவிரவாதத்திற்கு மதமோ மார்க்கமோ இல்ல, மிருகம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது நாங்க கொலையை பற்றி, தற்கொலையை பற்றி குர்ஆன்ல எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்றால், மின் அஜ்லி தாலிக் كتبنا على بني اسرائيل انه من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا. நாங்க பனு இஸ்ரவேலர்களுக்கு எழுதி விட்டோம், கடமையாக்கி விட்டோம், ஒருவர் எந்த உரிமையும் இல்லாமல் பூமியில குழப்பமும் பண்ணாமல் இன்னும் ஒருவரை கொண்டு விட்டால் فكانما قتل الناس جميعا, முழு உலக மக்களையும் கொலை செய்ததற்கு சமம். ஒராளை கொள்வது முழு உலக மக்களையும் கொலை செய்வதற்கு சமம். ومن احياها فكانما احيا الناس جميعا. ஒராளை கொலை செய்யாமல் பாதுகாத்து அவரை வாழ வைப்பது முழு உலக மக்களை வாழ வைப்பதற்கு சமம். அந்த அளவுக்கு இஸ்லாத்துல கொலை மிக பயங்கரமான ஒன்று. அது ஒராள் இன்னும் ஒருவரை கொலை செய்தாலும் சரி, அல்லது இவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாலும் சரி. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வருது. ஒராள் மலையிலிருந்து கீழே பாய்ந்து தன்னை மாய்த்துக் கொள்கிறார், உலகத்தில் ஆண்டா ஒரே ஒரு தடவையோட உயிர் பிரிஞ்சிடும், ஆனா ஆகிரால மவுத் இல்ல, சொர்க்கவாதிகளுக்கும் மவுத் இல்ல, நரகவாதிகளுக்கும் மவுத் இல்ல, அங்க மரணிக்கல, அது மீண்டும் மீண்டும் தண்டனை தான். ஒராள் மேல மலையிலிருந்து பாய்ந்து தன்னை மாய்த்து கொண்டால் நரகத்தில் அவருக்கு தண்டனை எப்படி? இந்த அதே மாதிரி பெரிய ஒரு மலை, அந்த மலையிலிருந்து கீழே குதிப்பாரு, சாக மாட்டாரு, மறுக்க குதிப்பாரு. அப்படித்தான் கோடான கோடான கோடி வருடம் அவருக்குரிய தண்டனை. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், யாராவது நஞ்சை உட்கொண்டு தன்னை மாய்த்து கொண்டால் அதே மாதிரி தான் பல கோடிக்கணக்கான வருஷம் அவருக்குரிய தண்டனை. இரும்பால தன்னை குத்தி கொண்டால் அவருக்கும் அதே மாதிரியுடைய தண்டனை. ஒரு ஆள் சுருக்கு போட்டு கழுத்துல தன்னை மாய்த்து கொண்டா அவருக்கும் அதே மாதிரி. சமீப காலமாக நாங்க பார்க்கலாம், உலகத்துல பல இடங்கள்ல நுண் முஸ்லிம் சூசைட் பண்றாங்க. ஆனா சமீப காலமாக சில இடங்கள் எங்கட முஸ்லிம்களும் செய்யறாங்க. ஏதோ திருமணத்துல காதல்ல தோல்வி ஏற்பட்டா பெண்மணிகள் செஞ்சிருக்கிறாங்க, அல்லது சில வாலிபர்கள் அவங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாங்க செஞ்சிருக்கிறாங்க, உம்மா பாப்பா திட்டினாங்க ஏசினாங்கன்னு செய்யறாங்க. இது என்ன சாதாரணமானதா? எந்த அளவுக்கு நான் நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், மாமின் இன்சானின் கத் கத்ல உஸ்பூரன், ஒரு ஆள் ஒரு சிட்டுக்குருவியை கொள்ளுகின்றார், சிட்டுக்குருவி அதை விட சின்ன ஒன்றை கொண்டாலும், அதாவது கியாம நாள்ல அதை பற்றி அல்லாஹ் கேட்காமல் விட மாட்டான், அவ்வளவு பயங்கரமான பாவம் கொலை. அதனால தான் மிஷ்காத்துல வருது, ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல யமன்ல சன்ஹா என்ற பகுதியில ஒரு அஞ்சு பேர் அல்லது ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொண்டுட்டாங்க, மறைமுகமான மர்மமான முறையில கொண்டுட்டாங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹுன்னு சொன்னார்கள், இந்த ஒரு ஆளை அஞ்சு பேர் சேர்ந்து கொண்டார்களா, ஏழு பேர்கள் சேர்ந்து கொண்டாங்களா, இந்த ஏழு பேர்களையும் கொலைக்கு கொலை, நீங்க அவர்களை கொண்டுடுங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த ஒருவரை கொள்வதில முழு சன்ஆவாசிகள் யமன்ல ஆக முக்கியமான ரெண்டு சிட்டி, ஒன்று அதன், இன்னொன்று சன்ஆ. இந்த முழு சன்ஆவாசிகளும் சேர்ந்து ஒருவரை கொண்டிருந்தாலும் இந்த அத்தனை ஊர்வாசிகளையும் நான் அதற்கு பகரமாக கொண்டிருப்பேன். இதுதான் இஸ்லாமிய சட்டம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா இந்த சட்டத்தை தெரியாம அவர்கள் அவர்களுடைய உயிரை மாய்த்திருந்தா அவர்களோட முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன செஞ்சாங்க பாருங்க, இது கால வரைக்கும் எங்கட நாட்டுல இந்த கிறிஸ்தவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த வகையான பிரிவினையோ சண்டையோ சச்சரவுகளோ இல்ல. அவர்களுடைய மிக முக்கியமான வணக்க ஸ்தலம், அவங்களோட வணக்க ஸ்தலங்களுக்கு நபி அவங்க பாதுகாத்து கொடுத்திருக்கிறாங்க. வணக்க ஸ்தலங்களை ஒன்றும் செய்யாதீங்க, அவங்களோட ஃபாதர்மார்களை ஒன்றும் செய்யாதீங்க, அவர்களுடைய துறவிகளுக்கு ஒன்றும் செய்யாதீங்க, அவர்களுடைய சொத்து உயிர் உடம பாதுகாக்கப்படணும் என்று நபி அவர்கள் உடன்படிக்கையில கூட சைன் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களோட வணக்க ஸ்தலங்கத்துல அவங்களோட முக்கியமான ஒரு நாள்ல அப்பாவியான பெண்மணிகள் ஒன்று மரியாத சின்ன குழந்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா கொலை செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, நாங்க சொர்க்கம் போறாங்களா? சொர்க்கம் மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதோட மாத்திரம் அல்ல குரானுடைய ஆயத்தை ஓதுறாரு. என்ன குரானுடைய ஆயத்து வருது? ஃபக்துல் முஷ்ரிகீன் ஹைஸு வஜத்துமூஹும், முஷ்ரிகீன்களை எங்கு கண்டாலும் கொண்டுடுங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால ஆக முக்கியமாக குரான்ல வருதுன்னா நாங்க எல்லாம் குரான் ஏற்றுக்கொள்றதானே. அதுல அப்படியே குரான் இருக்குதா? குரான் இருக்குது தான், ஆனா வெறும் தர்ஜுமாவை மாத்திரம் பார்த்ததுனால தான் இந்த அளவுக்கு விபரீதம். உலமாக்கள் என்ன சொல்றாங்க, வெறும் தர்ஜுமாவை மட்டும் பார்த்து உங்களால விளங்கேலா? இந்த குர்ஆன் இறங்கிய சந்தர்ப்பம் யாரு, அஸ்பாபு நுசூல் அது இறங்கிய காரணம், எந்த நேரத்துல எந்த சந்தர்ப்பத்துல யாருடைய விஷயத்துல இறங்கி இருக்குது? மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த ஆயத்திற்குரிய விளக்கத்தை மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்ல நாம் ஆசைப்படுகின்றோம். இந்த ஆயத்தை எப்ப இறங்கிச்சு? மக்கால 13 வருஷம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்க. எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த முஷ்ரிக்கீன்கள் அந்த சிறை வணங்கிகள் முஸ்லிம்களுக்கு எத்தனை வகை வகையான சோதனைகளை கொடுத்தார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். 13 வருடம் வாழ்ந்தாங்க, வாழ முடியல. அல்லாஹ்வுடைய உத்தரவு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள், ஹிஜ்ரத்தும் ஃபர்து கடமை. அங்க போய் அங்கேயும் நிம்மதியாக அவர்களை வாழ விடல. பத்ருக்கு வந்தாங்க ராணுவத்துடன், உஹதுக்கு வந்தாங்க ராணுவத்துடன், கந்தக்கு யூதர்களையும் சேர்த்து கொண்டு வந்து முஸ்லிம்களோட யுத்தம் செய்தாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதற்கு பின்னால ஹிஜ்ரி 6ல தான் முஸ்லிம்கள் நினைவு கொஞ்சம் சீராக இருக்குது என்று சொல்லி உம்ரா செய்வதற்காக மதீனாவிலிருந்து இஹ்ராமுடைய உடுப்பை உடுத்துக்கொண்டு குர்பான் கொடுக்கிற அந்த ஒட்டகங்கள் ஆடுகளையும் எடுத்துக்கொண்டு வாராங்க. வந்த ஹுதைபியால மீண்டும் தடை போட்டுட்டாங்க, உங்களை நாங்க உம்ரா செய்ய விட மாட்டோம், இந்த வருஷம் செய்யறல்ல, நீங்க திரும்பி போங்க, அடுத்த வருஷம் நீங்க வாங்க, 3 நாளைக்கு தான் அனுமதி, உங்களோட வாள்களையும் உரைக்குள்ள வச்சு கொண்டு தான் வரணும் என்று மிகப்பெரிய ஒரு உடன்படிக்க 100க்கு 100 அவர்களுக்கு சார்பு முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருந்துச்சு. அதுல என்ன செய்தாங்கண்டா, சில காலம் அந்த உடன்படிக்கை சில காலங்கள் குறிப்பிடப்படுது. முஸ்லிம்களோட பனி ஹுதா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் முஸ்லிம்களுக்கு சார்பாக, அந்த முஷ்ரிக்கீன்கள் சிலை வணங்கிகள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு சார்பாக பனு பக்ர் என்ற ஒரு கோத்திரம் இருந்துச்சு. ஒப்பந்தத்தில் ஆக முக்கியம் என்ன, நாங்க இவ்வளவு இதற்கு பின்னால யுத்தங்களை செய்ய மாட்டோம், நாங்க உங்களோட மோத மாட்டோம், உங்களுக்கு சார்பா உள்ள பனி பக்ரோட மோத மாட்டோம், நீங்க எங்களை ஆட்களை கொலை செய்யக்கூடாது, எங்களோட சார்பா உள்ள பனு ஹுதாவோ நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது என்ற ஒப்பந்தம். ஒரு 1.5 வருஷம் களி அல்ல, அந்த மக்கத்துடைய குரேஷியர்கள் அந்த சிலை வணங்கிகள் அந்த விக்கிரக ஆராதனை புரியக்கூடியவர்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. அந்த எங்க முஸ்லிம்களோட சேர்ந்து ஒப்பந்தம் செய்த அந்த பனு ஹுதா என்ற கோத்திரத்துடன் பனு பக்ரு வந்து தாக்க ஆரம்பிச்சு பலர்களை கொலை செய்தாங்க. அந்த நேரத்திலையும் குரேஷியர்கள் இவர்களை தடுக்கல, மாற்றமாக ஆயுதங்களை ஆட்களை கொடுத்து அந்த பனு ஹுதாவை கொலை செய்வதற்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்தாங்க. அது மாத்திரமல்ல, பைத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாத்தையும் தடுத்து பலவிதமான சித்திரவதைகளையும் சோதனைகளையும் கொடுத்தாங்க. ஆனா இப்ப மக்காவுல கிட்டத்தட்ட முஸ்லிம்களுடைய ஆட்சி. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஒப்பந்தத்தை முறித்தது யாரு? மக்கத்துடைய குரேஷியர்கள் முறிச்சாங்க. இப்ப முதல்ல வஹியுடைய ஆயத், இப்ப அவங்க சொன்ன அந்த ஆயத்து இருக்குதே சூரா தௌபாவுல 5வதுடைய ஆயத். ஆனா சூரா தௌபாவுடைய முதலாவது ஆயத்தை எடுத்து பாருங்க, அந்த முதலாவது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன், சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களுடன் நீங்க எந்த ஒப்பந்தம் செய்தீர்களோ அந்த ஒப்பந்தத்திலிருந்து அல்லாஹ்வாகிய நான் முதலாவது விடுபடுகின்றேன், நீங்கிக் கொள்கிறேன். ஒப்பந்தத்திலிருந்து முதலாவது நீங்கியது அல்லாஹ், இரண்டாவது நீங்கியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்ததின் காரணமாக அல்லாஹ் நீங்கியாச்சு, ரசூலுல்லா நீங்கியாச்சு. அதற்கு பின்னால்தான் இரண்டாவது மூணாவது நாலாவது ஆயத்துல வந்து ஐந்தாவது ஆயத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், இந்த கண்ணியமான மாதம் இப்போ ஒப்பந்தத்தை மீறியாச்சு, இப்போ ஒப்பந்தம் இல்லாதவர்களை கொல்லணும். ஆனா இந்த கண்ணியமான நாலு மாதம் இந்த நாலு மாதம் கழிந்து அந்த நாலு மாதம் முடிந்து விட்டது என்றால் முஷ்ரிகீன ஏற்கனவே உங்களோட யுத்தம் செய்த உங்களோட உடன்படிக்கை செய்த அந்த குரேஷியர்கள் உள்ள அந்த முஷ்ரிகீன்களை நீங்க கண்ட இடத்துல வெட்டுங்க, அவர்களை பிடியுங்க, அவர்களை அரெஸ்ட் பண்ணுங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்படின்னு இந்த ஆயத்தீக்குது. ஒட்டுமொத்தமாக சவுதி அரேபியாவில் உள்ள முஷ்ரிக்கீன்களும் அல்ல, அந்த மக்கால இவர்களுடன் ஒப்பந்தம் செய்த ஒப்பந்தத்தை முறித்த இவர்களுடன் கடந்த காலங்களில் யுத்தம் செய்த அந்த அவர்களைத்தான் நீங்க பிடிங்க வெட்டுங்கன்னு வந்திருக்குது. அதனால எங்கட பௌத்த மக்களுக்கு இது ஃபிட் ஆகுமா? மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால முதலாவது அந்த செத்து போனவங்க அவர்கள் என்ன, அந்த கம்படுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன் மாதிரி தர்ஜிமத்துல் குர்ஆனை பார்த்துட்டு முடிவு செஞ்சிட்டாங்க. இது யாருடைய விஷயம், எவருடைய விஷயம், எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கி இருக்குது? ஒப்பந்தத்தை முறித்தாங்க, அதிகமான மக்களை கொலை செய்தாங்க. அதனால அவர்களுடன் மாத்திரம்தான் இந்த ஆயத், அவர்கள் எங்க கண்டாலும் கொள்ளுங்க. இப்படி பேசிட்டு போனதுனால இந்த நாட்டில் உள்ள பௌத்தர்களுக்கு ஆகப்பெரிய ஒரு சந்தேகம், எங்களை எங்க கண்டாலும் கொள்ளுங்கான் இருக்குது, எங்களை எங்க கண்டாலும் கொலை செய்யுங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்டா, இங்க இருக்கிற நாங்க அத்தனை பேரும் இந்த விளக்கத்தை முதலாவது விளங்கணும். எங்களை பத்தி அதாவது அவர்களுக்கு 26 வகையான சந்தேகம். சமீபத்தில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அந்த குர்ஆன சிங்களத்துல டிரான்ஸ்லேஷன் பண்ணி வெளியாக்கினாங்க. அதுல அவர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ அந்த சந்தேகங்களுக்குரிய பதில்கள் அதை வேறையா வெளியாக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 பேஜ். நீங்க ஜமியா ACJU-உடைய அந்த வெப்சைட்ல போய் அந்த லிங்க் அடிச்சீங்கண்டா வரும். முதலாவது அதை நாங்க படிக்கணும், நாங்க விளங்கணும். இந்த ஹிஜாபை பத்தி, குர்பான பத்தி, புருக்காவை பத்தி, நிகாபை பத்தி, அவங்களுக்கு என்னென்ன ஹலால பத்தி என்னென்ன சந்தேகம் இருக்குதோ அதை எல்லாத்துக்கும் ஒரு தெளிவை அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நான் ஏன் எதை சொல்ல வரேன்டா, எங்களவர்களிலும் பலர் குர்ஆன் லீக்குதாமே. அதனால மேலான பெரியார்களே சகோதரர்களே, முதல்ல நாங்க எதை சொல்ல வரோம்னா நாங்க டைம் எடுக்கணும், இதெல்லாத்தையும் படிங்க, இது எல்லாத்தையும் நாங்க விளங்குவோம். இந்த வாட்ஸ்அப், இந்த வைபர், பேஸ்புக்க தூக்கி வீசுங்க. அதிகமான கால நேரம் அதுல போவது எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப எங்களுக்கு ஆகப்பெரிய தேவை, ஏன், எதிர்காலத்தில் இந்த நாட்டில் நாங்க எப்படி நிம்மதியாக கௌரவமாக எப்படி வாழ்ற, அவங்களோட உள்ளங்கள் இது பதிஞ்சிருச்சு. இவன் சொன்ன இந்த குர்ஆனுடைய ஆயத்து உங்களோட குர்ஆன்ல வருது. அதனால் அதற்குரிய தெளிவு அல்ஹம்துலில்லாஹ் ஜமியாவால வெளியாக்கி இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் நாங்களும் படிக்கணும், எங்கட மனைவி, எங்கட மக்கள், எங்கட சந்ததி சொல்லணும், மாற்று மதத்தில் உள்ளவர்களுக்கும் தெளிவுபடுத்தணும். இது ஒட்டுமொத்த சிலை வணக்கிகளுக்குரியதல்ல, அல்லது முழு அரபு நாட்டில் உள்ள முஷ்ரிக்கீன்களுக்குரியதும் அல்ல. மக்காவுட இவர்களோட ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தை முறித்தவர்களுக்கு மாத்திரம் உள்ளதுதான் இந்த ஆயத். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, சரி இது நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனா இதுல பல கேள்விகள் இருக்குது. ஆனா அந்த கேள்வியை எந்த மீடியாக்களும் எந்த ஊடகங்களும் அதை சொல்றாங்க இல்ல, அதை பத்தி பேசுறாங்களே இல்ல. ஆரம்பத்துல வந்துச்சு 10 திகதி, 14, 16, 20 இந்த தாக்குதலுக்கு 2 முன்னால அவர்களுக்கு செய்தி வந்துச்சு. அப்ப யாருடைய மிஸ்டேக், அதை பத்தி ஏதாவது ஒரு ஊடகம் பேசுதா? ஆனா இதுல அவங்களுக்கு சொல்லுவாங்களே, இப்ப நல்ல சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிக்குது. எந்த பல வருஷமாக பாக்குறாங்க இந்த நாட்டுல முஸ்லீம்கள் முன்னேறி கொண்டு போறாங்க, இந்த நாட்டில் முஸ்லீம்கள் ஆன்மீக துறையிலே முன்னேற்றம், பொருளாதார அடிப்படையிலே முன்னேற்றம், இதை இல்லாமலாக்குவதற்கு பல வகையில பார்த்தாங்க. ஆனா ஒன்றும் சரி வரல. இது பெரிய ஒரு சந்தர்ப்பம். இது நடந்ததோட ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் குற்றவாளி கூண்டுல நிறுத்திக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அவங்க இந்த இப்ப இந்த படத்தை இந்த பிலிம் எப்படி கொண்டு போறாங்க, அந்த தாக்குதல் நடத்தியவர்களில் வேணுமெண்டா ஒரே ஒரு ஆள் மதரசால ஓதி இருப்பாரு, மத்தவங்க என்ன நீச்ச ஜுப்பா போட்டா ஈக்கிறாங்க, மத்தவங்க என்ன அரபி மதரசாக்கல்லையா ஓதினாங்க, அல்லது மத்தவங்க பெரிய தாடிய வச்சுக்கொண்டா ஈக்கிறாங்க. அவங்கள ஆஸ்திரேலியால படிச்சவங்க, இங்கிலாந்துல படிச்சவங்க, அவங்க டெல்லி முடுக்கிறவங்க, அவங்க கல்ச்சர் ஷேட் போடுறவங்க, ஆனா இப்ப எப்படி மாத்துறாங்கண்டா, இலங்கையில் உள்ள மதரசாக்களை செக் பண்ணணும், இலங்கையில் உள்ள பேஸ் கவரை இல்லாமலாக்கணும். ஆனா ஜமியத்துல உலமா பல வகையில முயற்சி செய்து பார்த்தும் இதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பயமாம், கருப்பை கண்டா பயமாம், பேஸ் கவரை கண்டா பயமாம். அதனால் அவர்களுடைய பயத்தை போக்குவதற்கு சரி, தற்காலிகமாக இது இன்னும் எக்ஸ்ட்ரா பாஸ் பண்ணல, தற்காலிகமா சொல்லிக்கிறாங்க, இந்த அவசர கால சட்டம் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச காலத்திற்கு அவங்க பாக்குறாங்க நிரந்தரமாக வைப்பதற்கு. ஆனா நாங்க ஜமியத்துல் உலமாவால முயற்சி செய்யறோம், இது நிரந்தர சட்டமாக்குறது இல்ல, இது தற்காலிகம். அதனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நிக்காபுக்கு அந்த புருக்கா அதற்கு தடை வந்ததோட மட்டுமல்ல, இப்ப என்ன செய்ய போறாங்கண்டா, மதரசாக்கள்ல போயிட்டு செக் பண்றாங்க, மஸ்ஜிதுகள்ல போய் செக் பண்றாங்க, வீடு வீடா போய் செக் பண்றாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா சில மஸ்ஜிதுகள்ல ஆயுதங்கள் இருந்ததாக கேள்விப்பட்டோம். அல்லாஹு ஆலம் இந்த அளவுக்கு உண்மையோ தெரியா, ஆனா உண்மையா இருந்தா மகா மகா தவறு. ஏன் இது உண்டு அவங்களுக்கு போதும், இத வருஷ கணக்குல பேசுவாங்க. ஏன் கடந்த காலங்கள்ல உங்களோட நாட்டுல இத்தனை மஸ்ஜிதில் இப்படி ஆயுதங்கள் இருந்துச்சு? ஏன் கொஞ்ச காலத்துக்கு முன்னால நான் நாலு எழுத்துக்காரவங்க அவங்களோட பெரிய ஒரு அவங்களோட பேச்சுன்னா, இங்க மஸ்ஜிதுல ஜிஹாதுக்கு பிராக்டிஸ் பண்றாங்க, ஜிஹாத படிச்சு கொடுக்கறாங்க, இங்க ஆயுதம் இருக்குதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால பேசினாங்க. அது உண்மையாகிற மாதிரி சில இடங்கள்ல நடக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா அவங்களோட பெரிய ஒரு திட்டம் என்ன, இலங்கையில் உள்ள இந்த மதரசாக்களுக்கு முட்டு புள்ளி வைக்கணும். ஏன் இவங்க அதுல யாரும் எங்கட மதரசாக்கள் இதுவரைக்கும் 10,000 பேர் வெளியாக இருக்கிறாங்க சமீபத்துல. அந்த 10,000 பேர்ல வெளி அவர் ஓதி முடிச்சாரோ அல்லாஹு ஆலம் தெரியல, ஒரு ஆள் செய்ததற்காக இலங்கையில் உள்ள அத்தனை மதரசாக்களையும் எப்படி நாங்க குற்றம் சொல்றது? அவர் யாருக்கும் கட்டுப்படுறல்ல, சுயநலமாக அவர் அவரே கம்படித்தவன் வேட்டைக்காரன் மாதிரி அவராகவே முடிவு செஞ்சிட்டாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்ன வருதுண்டா, இலங்கையில் உள்ள மதரசாக்கள் எல்லாத்தையும் மூடணும். ஆனா நீங்க நல்லா மனசு கெடுங்க, அந்த திகனையுடைய பிரச்சனை, தர்கா டவுனுடைய பிரச்சனை, பல சகோதரர்கள் வந்து ஜமியால கேட்டாங்க, எங்கட கைகளை கட்டிக்கிறீங்களே, கொஞ்சம் அனுமதி தாங்க, நாங்களும் போறோம், நாங்களும் தாக்குறோம், நாங்களும் எதிர் தாக்குறோம். அந்த பல கட்டங்கள்ல இலங்கை முஸ்லீம்களை வழி நடத்திய தலைமை தாங்கியது யார்? இந்த உலமாக்கள். அவங்களோட திட்டம் என்ன? மதரசாக்கள் இல்லாட்டி உலமாக்கள் இல்ல, உலமாக்கள் இல்லாட்டி முஸ்லீம்களுக்குரிய தலைமையே இல்ல. இந்த இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்த டைம்ல உங்களுக்கே தெரியும், யாரு அந்த கார்டினலை போய் சந்தித்தது? யாரு ஜனாதிபதியை போய் சந்தித்தது? யாரு பிரதமரை போய் சந்தித்தது? யாரு சில முக்கியமான அரசியல் தலைவர்கள், மினிஸ்டர்மார், எம்பிக்களோட யாரு தலைமை தாங்கினது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இல்லாத பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வைத்து எப்படியாவது இந்த மதரசாக்களை இல்லாமலாக்கணும்னு பாக்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், மதரசாக்கள் இல்லாம போய் உலமாக்கள் இல்லாட்டி முஸ்லிம்களுக்குரிய தலைமையே இல்ல. அதற்கு பின்னால யாரு எப்படி வேணுமோ அப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. மதரசாக்களுக்கு பணம் கொடுக்கிறது மட்டுமல்ல அவங்களோட பொறுப்பு, அதை விட ஆகப்பெரிய பொறுப்பு இந்த மதரசாக்களை பாதுகாக்கணும், ஓதக்கூடிய மாணவர்களையும் ஓதி கொடுக்கிற உலமாக்களையும் பாதுகாக்கணும். பயங்கரவாதம், தீவிரவாதத்துக்கு யாராவது சார்பண்டா நாங்க யாரையும் பார்க்கிறல்ல, கட்டாயம் அவரை இனம் கண்டு அடையாளம் கண்டு அவரை காட்டி கொடுக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனா மதரசா இது மூடப்பட்டு விட்டது என்றா உலமாக்கள் இல்லாமலாகிடுவாங்க. உலமாக்கள் இல்லாமலானா தடியெடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன் மாதிரி இந்த சமூகத்தை வழிநடத்துறதுக்கு யாரும் இல்லாம போயிடுவாங்க. மேலான பெரியார்களே, மேற்கத்திய நாட்டில் இருந்து வந்த ஒரு ஊடகவியலாளர் அவரே சொல்லியிருக்கிறாரு, இந்த புர்காவுக்கும் இந்த ஃபேஸ் கவருக்கும் இந்த மதரசாவுக்கும் இந்த இன்சிடனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது பெரிய ஒரு எஜெண்டா, பொலிட்டிக்கல் எஜெண்டா போகுதுங்க. ஆனா என்ன கவலைன்னு சொன்னா, அதை பத்தி நாங்க நீங்க ஒத்தரும் யோசிக்கிறல்ல, நாங்களும் அவங்கள மாதிரி பேசுற அவங்க சில மீடியாக்கள் இதுக்கு பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. முஸ்லிம்கள் எங்கெங்க ஏதாவது தவறு செஞ்சா உடனடியா வீடியோ பண்ணி காட்டுறாங்க. நாங்க என்ன செய்யணும்டா, முதலாவது அந்த ஊடகங்களை நூற்றுக்கு நூறு பைக்கோட் பண்ணணும். போய் என்னத்தை சொல்லணும், நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க எல்லாரும் நல்லா யோசிக்கணும். இந்த இன்சிடென்ட் நடப்பதற்கு ஏன் இந்த தேவாலயங்களை தெரிவு செஞ்சாங்க, ஏன் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை தெரிவு செஞ்சாங்க, ஏன்னா அவங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில எந்த வகையான முரண்பாடும் இல்ல. அப்ப இதுல பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள பௌத்தர்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்ல. அப்ப இவர்கள் இதை போய் தாக்குவதற்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை தாக்குவதற்கும் இவர்களுக்கு பிளான் கொடுத்தது யாரு, திட்டம் தீட்டியது யாரு, இவர்களுக்கு எங்கிருந்து அந்த உத்தரவு வந்துச்சு, இதை பத்தி ஏதாவது ஒரு ஊடகம் பேசுறாங்களா? மேலான பெரியார் கடைய சகோதரர்களே, இதற்கு பின்னால பெரிய ஒரு பொலிட்டிக்கல் எஜெண்டா இருக்குது. ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, யாராவது ஒரு ஆள் பேசுறேங்கிற எல்லாரும் ஆமா சாமியா நீங்க சொல்றது சரி, அத கொஞ்சம் மாற்றி கருத்திருக்கணும், யோசிக்கணும். ஏன் இவன் தேவாலயத்தை தெரிவு செய்தான், ஏன் இவன் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை தெரிவு செய்தான், இவனுக்கு இதை தெரிவு செய்யும்படி எங்கிருந்து உத்தரவு வந்துச்சு, யார் அந்த உத்தரவை கொடுத்தாங்க, இத பத்தி யோசிக்கிறாங்களா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பெரிய பொலிட்டிக்கல் ஒரு எஜெண்டா உண்டு பின்னால விளையாடி கொண்டிருக்குது. ஊடகங்கள் எல்லாம் அதற்கு ஜால்ரா போட்டு கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் முடிக்கிறேன். இந்த ஊடகங்கள் என்ன செய்ய போறாங்கண்டா, எங்களோட ஆயுதங்களின் மூலமாக அல்ல, உளவியல் ரீதியா பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. இப்ப முஸ்லிம்கள்ல சிலரே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, எப்படி இதுக்கு மேல ஏழை எங்களால நாங்க மலேசியா போறோம், நாங்க யூகே போறோம், நாங்க ஃபேமிலியோட ஆஸ்திரேலியா போறோம், எத்தனை பேர் போகலும் எங்களோட நாட்டில் உள்ள செல்வந்தர்கள் ஒரு அஞ்சு வீதம் வேணும்டா வசதி இருக்கு போவாங்க, மீதமுள்ள 95 வீதமானவங்க எங்களால போகலுமா? நாங்க கடந்த 1200 வருஷம் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க, இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் நாங்க. ஆனா உளவியல் ரீதியாக எங்களை அப்படி கீழே போட்டு இந்த நாட்டில் வாழையலா, இதற்கு பின்னால தொழில் செய்யலா, இதற்கு பின்னால பிசினஸ் பண்ணலா, இதற்கு பின்னால இவங்களுக்கு முகம் காட்டலான்னு சொல்லி உளவியல் ரீதியான பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. மேலான பெரியார் கடை சகோதரர்களே, அதனால் இந்த நேரத்தில் நாங்க ரொம்ப கவனமாக தூர நோக்குடன் எப்படி நடக்கணும், நடந்த விஷயங்களை தயவு செய்து பேசுறல்ல, ஃபியூச்சரை பேசுவோம், எதிர்காலத்தில் பேசுவோம், எதிர்காலத்தில் நாங்க எப்படி நடக்கணும், நாங்க மீண்டும் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவோம். சில நேரத்தில் சரியான கஷ்டம், ஏன் அவங்க 15 பேர் இருப்பாங்க, எங்கட ஒரு ஆள் இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு அவர்களோட ஆபீஸ்ல வேலை செய்யறதுன்றது லேசான விஷயம் அல்ல. ஆனா முஸ்லிம் நினைக்கணும் இல்ல, இதுதான் எனக்குரிய ஜிஹாத். ஆனா என்ன, இப்ப ஷெலால்கள் என்ன செய்யறாங்க, பேரை மாத்திட்டாங்க. முஸ்லிம் பேர் இருந்தாலே கஷ்டமாம், இந்த ஷெலால்கள் அதாவது முகத்தை மட்டும்தான் திறக்கணும்னு தலையை திறந்து போட்டு போறாங்க. நாளைக்கு நீங்க டெனிம் டிஷர்ட் உடுங்க, அதற்கும் நாங்க தயாராகணுமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை கலாச்சாரத்தை விடுறது இல்ல, எங்களை இஸ்லாமிய விழுமியங்களை நாங்க விடுறது இல்ல, அவர்களோட சேர்ற, அவர்களோட நெருங்குற, அவர்களுடைய தப்பெண்ணங்கள் சந்தேகங்களுக்கு அழகான முறையில பதில்களை கொடுக்கற, அதற்கு நாங்க படிக்கணுமே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நான் எதை சொல்ல வரேன், உளவியல் ரீதியாக எங்களை அப்படி கீழே போட பாக்கிறாங்க, அதற்கு நாங்க இடம் கொடுக்கறல்ல. முந்தைய விட வேகமாக எங்கட தொழிலோ, எங்கட வியாபாரமோ, எங்கட ஜொப்போ, எங்கட உத்தியோகமோ கொஞ்சம் நஷ்டம் இருக்கும். சில பேர் எங்கட கடைக்கு வரமாட்டாங்க, எங்கட ஆட்டால ஏற மாட்டாங்க, பரவாயில்ல. மேலான பெரியார்களே, சகோதர்களே, மனம் தளர்றல்ல, மனம் தளர்ந்துட்டோம் அப்படி எங்களை ஓரமாக்கிடுவாங்க. கடைசியில் என்ன, இந்த நாட்டில முஸ்லிம்கள் வாழ்வதற்கு இந்த நாடு ஏலாது அப்படின்னு எங்களை ஓரம் கத்திடுவாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதெல்லாம் தைரியத்தை விடுதல்ல, நாங்க உறுதியாக இருக்கிற, ஆனா அவர்களோட அகலாக்கா பழகிற, அவர்களோட பண்பா பழகிற, அவர்களுக்கு உதவி செய்யற, பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யற. ஆனா இடையில என்னண்டா, இந்த பயங்கரவாதத்துக்கு தீவிரவாதத்துக்கு யார் உதவி செஞ்சாங்களோ அவங்களை காட்டி கொடுக்கிறதோட தனிப்பட்ட விரோதம் குரோதம் உள்ளவங்களை காட்டி கொடுத்ததுதான் மிகப்பெரிய அநியாயம். இன்றைக்கு நிறைய இடத்துல போலீஸ்காரங்களே வந்து சொல்றாங்க, எங்களுக்கு போன் வந்துச்சு, இந்த மதரசாவை செக் பண்ணுங்க, இந்த பள்ளியை செக் பண்ணுங்க, இந்த வீட்டை செக் பண்ணுங்க. மெசேஜ் கொடுத்தது எங்கட உங்க தான், காட்டி கொடுத்தது எங்கட உங்க, கூட இருந்தே கழுத்தை வெட்டுறவங்க எங்கட உங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இது ஆக பயங்கரமான ஒரு தவறு. முதல்ல நாங்க ஒன்று படணும் இந்த சந்தர்ப்பத்திலேயே காட்டி கொடுக்கிற, உண்மையிலேயே ஒரு ஆள் சம்பந்தப்படுறாரு கட்டாயம் அவரை பாதுகாக்க, அவரை காட்டி கொடுக்கணும். ஆனா எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் மத்தியில தனிப்பட்ட விரோதம் குரோதம் இருக்குது, அதை நாங்க காட்டி கொடுத்தா எவ்வளவு பெரிய அநியாயம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் இந்த நேரத்துல கடைசியாக நாம் எதை சொல்ல வரோம், மனம் தளர்றல்ல, நடந்த விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கிறல்ல, எதிர்காலத்துல என்ன நடக்கணுமோ அதை பற்றி நாங்க யோசிக்கிற, எங்களுக்கு எதிராக எந்தெந்த ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய செய்தியை கூட பாக்கிறல்ல, அவங்க எந்த மெசேஜ கூட போர்ட் பண்றல்ல, போர்வர்ட் பண்றல்ல, ஷேர் பண்றல்ல, ஏண்டா முழுக்க முழுக்க எங்களை குற்றவாளியாத்தான் காட்டி கொண்டு இருக்கிறாங்க. நேத்து கூட அந்த பம்பளப்பிட்டியில் உள்ள அந்த மென்சின் ஹோட்டல்ல ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடந்துச்சு. எங்களோட ஜமியத்தில் உள்ளமா முஸ்லீம் அமைச்சர்கள், சிவில் உள்ள முக்கியமானவர்கள் எல்லாரும் வந்து மூணு பாஷையில பேசினாங்க. அதுல என்எம் அமீன், சகோதரர் அமீன் பேசும்போது சொன்னார்கள், இந்த நாட்டுடைய ஜனாதிபதியே சொல்லி இருக்கிறாரு, ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை புள்ளை இருந்தா அந்த பொம்பளை புள்ளைய பாதுகாக்கிறதுக்கு வாள் உண்டு இருக்கும், அதனால நான் ஐஜிபி சொன்னேன், ஒரு வாள் இருந்தா அதை நீங்க பெருசா பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு ஜனாதிபதி சொன்னத இவர் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஐஜிபி சொல்லி இருக்கிறார் என்று சொன்னதுக்கு ஜனாதிபதியுடைய பெயரையும் விட்டுட்டு ஐஜிபியுடைய பெயரையும் விட்டுட்டு செய்தியில் இன்றைக்கு என்ன சொல்றாங்களாம், நான் பார்க்கல கேட்கவும் இல்லை, எனக்கு வந்த செய்தி சொல்றாங்களாம், அந்த முஸ்லிம் சிவில் அமைப்புகளுடைய தலைவர் பேசுறாரு, ஒரு வாள் இருந்தா அது அவங்களோட பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பாம், அதனால அதை கவனிக்காம இருங்கன்னு சொல்லி. அப்ப எப்படி இன்றைக்கு நியூஸ்களை மாத்துறாங்க, அதுல குளறுபடிகளை செய்யறாங்க, தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாத இதாக்குறாங்க, எல்லாரும் அல்ல, ஒரு சில பிரைவேட் தனி ஊடகங்கள் மீடியாக்கள் செலுத்திருக்கிறாங்க. அவைகளை இனம் காணோனும், அவைகளை அடையாளம் காணோனும், அவைகளை புறக்கணிக்கிறதோட இறுதியாக நாங்க எங்கட அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எங்களை கையூட மாட்டான், எங்கட குனூத்துகள் வீணாகாது, எங்கட துஆக்கள் வீணாகாது. நேரத்தோட 9 மணிக்கு மஸ்ஜிதுல முடியுதா, வீட்டுல போயிட்டு தனியா தொழுங்க, நஃபில் தொழுகைகளை தொழுங்க, குர்ஆன் ஓதுங்க, நேரத்தோட 3 மணிக்கு எழுந்துங்க தஹஜ்ஜுத். எத்தனையோ ஹாஃபிது மாதிரி இருப்பாங்க, உங்களோட ஹாஃபித வச்சு வீட்டுல நஃபில் தொழுகைகள்ல தொழுக வைங்க, பெண்களை ஓத வைங்க, தொழுக வைங்க. அதனால நேரத்தோட முடிஞ்சின்னு போயிட்டு வீட்டுல நேர காலத்தை வீணாக்கறல்ல, ஒன்று கூட்டா செஞ்சு கொண்டிருந்தோம். இப்ப சில முட்டுக்கட்டைகள் வந்திருக்கு, பரவாயில்லை, நான் வீட்டுல போயிட்டு செய்வோம், இஹ்லாஸோட செய்வோம், என்னுடைய அமலை யாரும் பார்க்க தேவையில்லை, என்னுடைய ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில எங்களுக்கு மத்தியத்துக்கு வருவதற்கு பகிரங்கமா அமல் செய்வதற்கு சில வேலை சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் எங்களோட வீடுகள்ல தாராளம் செய்யலாம். எங்களோட பெண்மணிகளையும் தைரியப்படுத்தணும், மகள்மார்களையும் உட்கார வச்சு தைரியப்படுத்தணும் என்று அவங்க ரொம்ப பயந்து இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க, அவர்களை தைரியப்படுத்தணும். உலகத்தில் இப்படித்தான், எங்களுக்கு முன்னால் இப்பொழுதும் பலஸ்தீனம் ஆப்கானிஸ்தான்ல எவ்வளவு பெரிய சவால்களுக்கு மத்தியில வாழல்லையா அவங்க, அந்த மாதிரியான சவால் எங்கட நாட்டில் இல்ல. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த நிலைமை மாறிடும். அதனால நடந்த ஒரே பேசி பேசி ஈக்காம நடக்க வேண்டிய விஷயங்களை பேசுவோம், நல்லவைகளை பேசுவோம், உற்சாகம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுவோம், அமல் இபாதத்துல கூடுதலான நேரத்தை கழிப்போம், விசேஷமா அல்லாட்ட மன்றாடுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. யா இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழணும் யா அல்லா, கண்ணியமாக கௌரவமாக வாழணும் யா அல்லா. முஸ்லிம்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவதற்கு யார் யார் முயற்சி செய்கிறார்களோ யா அல்லா, அவர்களுக்கு நீ தகுந்த பதிலை பாடத்தை புகட்டுவாயாக. அநியாயமாக யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களோ யா அல்லா, அவர்களை சீக்கிரமாக விடுதலை செய்வாயாக. யா அல்லா, இதுல யார் யாரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டார்களோ யா அல்லா, அவர்களுக்குரிய தண்டனையை நீயே கொடுப்பாயாக. எங்கட மஸ்ஜிதுகளையும் எங்கட மதரசாக்களையும் எங்கட பாடசாலைகளையும் எங்கட வீடுகளையும் கடைகளையும் யா அல்லா நீயே பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, ஆரம்பத்தில் எப்படி இந்த நாடு அமைதியாக இருந்துச்சோ அதே அமைதியை வெகு சீக்கிரத்தில் எங்கட முழு நாட்டிலையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த முழு மாதத்தை நீ விரும்புகின்ற மாதிரி கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த மாதத்தில் மன்னித்த அனைவர்களிலும் நம் எல்லோரையும் சேர்த்து வைப்பாயாக. யார் யாரையும் நரகத்தை விட்டு விடுதலை செய்தாயோ அவர்கள் நம் எல்லோரையும் சேர்த்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين جزاكم الله خيرا سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك